بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஈமான், இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி. அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நாம் அந்த ஈமான் நம்மிடத்திலே ஆழ பதிந்திருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஆழமான நம்பிக்கையும் பிடிப்பும் உறுதியும் நமக்கு இருக்குமேயானால், கண்டிப்பாக அது நம்முடைய உறுப்புகளின் வாயிலாக, நம்முடைய கரங்களின் வாயிலாக, நம்முடைய கண்களின் வாயிலாக, நம்முடைய கால்களின் வாயிலாக அந்த ஈமான் வெளிப்பட வேண்டும். ஈமான் தங்கக்கூடிய இடம் உள்ளம், கல்பு. அந்த கல்பு சரி செய்கின்ற வேலையைத்தான் ஈமான் செய்கிறது, அல்லாஹ்வின் நம்பிக்கை செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பை பற்றி சொன்னார்கள், உள்ளத்தை பற்றி சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜசதி முல்லகத்தன், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுஹு, அந்த ஒரு துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லுஹு, அந்த ஒரு துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அந்த ஒரு துண்டு சரியாக இருந்தால் கை சரியாக இருக்கும், கால் சரியாக இருக்கும், காது சரியானதை கேட்கும், கண் சரியானதை பார்க்கும், கை சரியாதையை செய்யும், கால் சரியான இடத்துக்கு போகும். அந்த ஒரு துண்டு சரியாக இருந்தால், அந்த ஒரு துண்டு கெட்டுவிட்டால் உறுப்புகள் அனைத்தும் கெட்டுவிடும், உறுப்புகள் அனைத்தும் பாழாகிவிடும், எல்லா உறுப்புகளும் தீமைகளை செய்ய ஆரம்பித்துவிடும். ஒட்டுமொத்த உடலையும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த ஒரு பகுதிக்குத்தான் இருக்கிறது. அந்த ஒரு பகுதி என்ன தெரியுமா? அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதனுடைய உள்ளத்தை சரி செய்கின்ற வேலையை ஈமான் செய்கிறது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை செய்கிறது. அதனால தான் திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஈமானுக்கு அல்லாஹ் காட்டுகின்ற உதாரணத்தை பாருங்கள். ஈமானுக்கு அல்லாஹ் என்ன உதாரணத்தை காட்டுகிறான்? அலம் தர, நபியே நீர் பார்க்கவில்லையா? கைஃப தரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையிபத்தன் க சஜரத்தின் தையிபா, அல்லாஹ் சத்திய கொள்கைக்கு, உண்மையான மார்க்கத்துக்கு என்ன உதாரணம் காட்டுகிறான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? என்ன உதாரணம் சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு, இந்த ஈமானுக்கு? அல்லாஹ் ஒரு உதாரணத்தை திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அது உதாரணம் எப்படி? அந்த உதாரணத்தை நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? க சஜரத்தின் தையிபா, நல்ல கொள்கைக்கு உதாரணம், சரியான ஈமானுக்கு உதாரணம், உறுதியான ஈமானுக்கு உதாரணம், அது நல்ல மரத்தை போன்று இருக்கும். நல்ல மரத்தை போல, அசலுஹா சாபிதுன் வ ஃபரவுஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய ஆணி வேர் பூமியிலே ஆழ பிடித்திருக்கிறது. மரத்துடைய அடிப்பகுதி பூமியோடு பிணைந்திருக்கிறது. வேர்கள் நாலா திசையிலும் வேர் விட்டு பூமியோடு அது ஆழ பதிந்திருக்கிறது. அந்த மரத்துடைய கிளைகள் வானத்திலே ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. இந்த மரம் எப்படி இருக்கும்? பூமியோடு கனெக்ஷன் கடுமையாக இருக்கிறது. இந்த மரம் பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும். அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை பூமியிலிருந்து அது எடுத்துக்கொள்ளும். பூமியிலிருந்து அதற்கு தேவையான சத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும். தூத்தி உக்லஹா குல்லஹீனி பிஇதுனி ரப்பிஹா, தன் இறைவனின் அனுமதியோடு எல்லா காலத்திலும் அந்த மரம் கனிகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மரம். சில மரங்கள் வெயில் காலத்தில் மட்டும் கனியை தரும், குளிர்காலத்தில் தராது. சில மரங்கள் குளிர்காலத்தில் மட்டும் கனியை தரும். அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணமாக காட்டக்கூடிய மரம் எல்லா காலத்திலும், குல்லஹீனின், எல்லா காலத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த மரத்தை அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணம் காட்டுகிறான். இந்த மரத்தை போல இருக்கணும். அப்ப அல்லாஹ்வின் மீது நமக்கு ஆழமான பிடிப்பும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒரு வலுவான இணைப்பும் நமக்கு இருக்குமே ஆனால் நாம எப்படி இருப்போம்? நல்ல மரத்தை போன்று இருப்போம். எப்படி மரம் பார்ப்பதற்கு பசுமையா இருக்கு, ஓங்கி உயர்ந்து வளர்ந்து மக்களுக்கு நிழல் தரக்கூடிய மரமாக, மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மரமாக, மக்களுக்கு அவர்களுடைய ஜீவ காற்றை, பிராண வாயுவை, ஆக்சிஜனை தந்து உயிர்களை வாழ வைக்கக்கூடிய மரமாக நாம் இருப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சரியான ஈமான் நம்மிடத்தில் வந்து விட்டால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும், வர வேண்டும். அதுதான் சரியான ஈமானுக்கு அடையாளம். பலகீனமான ஈமான் அல்லது ஈமானே இல்லை, குஃபுரு, அது போன்ற நிலையில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அதையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். வமசலு கலிமத்தின் ஹபீசா, கெட்ட கொள்கைக்கு உதாரணம் க சஜரத்தின் ஹபீசா, கெட்ட மரத்தை போல அந்த மரம் எப்படி இருக்கிறது. உஜுதுஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்லி மாலஹா மின் கரார், பூமியிலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு இருக்கிறது, பூமியோடு அது கனெக்ஷன் இல்லை, பிடுங்கப்பட்டு இருக்கிறது, பிடுங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கு எந்த பிடிமானமும் இல்லை. இந்த மரம் ஒரு வெயிலுக்கு தாங்குமா? பட்டு போய்விடும். ஒரு காத்துக்கு தாங்குமா? கீழே சரிந்து விடும். கனிகளை தருமா? அதுக்கே உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. பூமியோட வேர் இருந்தாதான் பூமியிலிருந்து சத்துக்களை எடுக்கும், தண்ணீரை எடுக்கும், அது பார்ப்பதற்கே பசுமையாக இருக்கும், அதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும், நாலு பேருக்கு பயன் கொடுக்கும். அங்கு இணைப்பு இல்லை என்னும் போது அந்த மரத்திடம் நாம் நன்மைகளை பார்க்க முடியாது, அந்த மரம் பட்டு போய்விடும். இது மாதிரிதான் சகோதரர்களே, அல்லாஹ் இதுல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வோடு உனக்கு இணைப்பு கடுமையாக இருந்தால், எந்த அளவுக்கு உனக்கு இணைப்பு இருக்கிறதோ, இந்த மார்க்கத்தோடு பிடிப்பு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதனுடைய மாற்றங்களுடைய செயல்களிலே தெரியும், நம்முடைய நடத்தைகளிலே தென்படும், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். பிடிப்பு ஒரு ஆளுடைய வாழ்க்கையில மார்க்கத்துடைய அடையாளங்கள் எதுவுமே தெரியல, நல்ல விஷயங்கள் எதையுமே பார்க்க முடியல, மார்க்கத்துடைய அம்சங்கள் வாடைகள் எதுவுமே தெரியலையா, அவரிடத்துல பிடிப்பு இல்லை. எங்க பிடிப்பு இல்ல? அல்லாவிடத்துல பிடிப்பு இல்லை, இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்பு இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். இந்த மார்க்கத்துக்குரிய உதாரணம் எல்லாம் அற்புதமான உதாரணம். மரங்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். மரங்கள் இல்லை என்றால் உலகத்தில் உயிர்களே இல்லை, இப்படித்தானே நம்ம வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் காற்றை எல்லாம் தரக்கூடியது மரங்கள் தான். உலகத்துல ஒரு பேச்சுக்கு மரங்கள் செடி கொடிகள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வெட்டி வீசியாச்சு, உலகத்துல நம்ம வாழ முடியாது. உயிர்கள் வாழக்கூடிய செட்டப் அல்லாஹ் வச்சிருக்கதே மரங்களை வச்சுதான். அந்த மரங்களைத்தான் அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணம் காட்டுகிறார். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். மசலுமா பாசனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் அல்மி க மசலில் கைசில் கசீர், அல்லாஹ் எனக்கு நேர்வழியையும் ஞானத்தையும் மார்க்க சிந்தனையையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறான். இந்த மார்க்க கல்வியை, இந்த நேர்வழியை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் உள்ள உதாரணம் ஒரு பெரிய மலையை போல. இந்த மார்க்க கல்விக்கு, இந்த மார்க்கத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற உதாரணம் என்ன? ஒரு பெரிய மலை, மலையை காட்டுகிறார்கள். விண்ணில் மலை துளி, மண்ணில் உயிர் துளி. மலை இல்லை என்றால் நாமெல்லாம் மரணிக்க வேண்டியதுதான். அதுதான் இந்த மார்க்கத்துக்கு உதாரணம். மார்க்கம் இருந்தால்தான் உன்னிடத்துல உயிர் இருக்கிறது, இல்லை என்றால் நீ ஒரு உயிரற்ற ஒரு சடலத்தை போல வாழ்கிறாய் என்பதை நபி அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு பெரிய மலையை போல அந்த மலை ஒழிகிறது. சில நிலங்கள் மழை நீரை உள்வாங்கிக் கொண்டு கனி வர்க்கங்கள், காய்கறிகள், செடி கொடிகள், தாவர வர்க்கங்களை வெளிப்படுத்துகிறது. இது நல்ல நிலம், பசுமையான நிலம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிலம், தண்ணீரை உறிஞ்சிவிட்டு அதை பயன்படுத்திக் கொள்கிறது. இது ஒரு வகையான நிலம். இன்னொரு நிலம் இருக்கிறது, அது மக்களுக்கு தண்ணீரை தேக்கி வைக்கும். ஆறுகளாக, குளங்களாக, குட்டைகளாக, ஏரிகளாக பார்க்கிறோம் அல்லவா, மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். செடிகடிகளை தராவிட்டாலும் வெயில் காலத்துல மக்கள் கோடை காலங்கள்ல அந்த நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயன்படுகிறது. இதுவும் ஒரு வகையில் நல்ல நிலம். இன்னொரு நிலம் இருக்கிறது, அது மழை நீரை வாங்கிக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு தண்ணியை தேக்கி வைக்குமா? அந்த வேலையும் செய்யாது. சரி, செடி கொடிகளை வெளிப்படுத்துமா? கனிவர்க்கங்களை கொடுக்குமா? புற்புண்டுகளை கொடுக்குமா? அந்த வேலையும் செய்யாது. ஆனால் தண்ணியை வாங்கிக்கிட்டே இருக்கும். இது கட்டாந்தரை, இதனால் எந்த பயனும் இல்லை. நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றவர்களும் ஏற்காதவர்களும், அதை பின்பற்றக்கூடியவர்களும் பின்பற்றாதவர்களுக்கு உள்ள உதாரணம் இதுதான். அன்பான சகோதரர்களே, நாம எப்படி இருக்க வேண்டும்? நல்ல நிலத்தை போல இருக்க வேண்டும். மார்க்கத்தை இந்த காதலை வாங்கிவிட்டு இங்கே விட்டுவிட்டு வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் விட்டோம் என்று சொன்னால், உள்ளத்திலே ஏற்றாமல் விட்டோம் என்றால், நாம் யாருக்கும் பயனில்லாத கட்டாந்தரையை போன்றவர்கள். அப்படிப்பட்ட நிலமாக நாம் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்தை உள்வாங்க வேண்டும், உள்ளத்திலே நிறுத்த வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலம், நடவடிக்கைகள் மூலம் பிரயோஜனமான விஷயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு அவர்கள் காட்டிய உதாரணம். அன்பான சகோதரர்களே, ஈமான் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரணும். ரசூலுல்லாஹி காலத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை தான் நபி அவர்கள் ஏற்படுத்தினாங்க, அல்லாஹ் ஏற்படுத்தினான். உள்ளத்தை சரி செய்யறது, கத் அஃலஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதனாலதான் இஸ்லாத்துடைய பேசிக் என்னன்னா, உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? அன் தூமின பில்லா, அல்லாவை நம்ப வேண்டும், மலக்குகளை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும், விதியில் நன்மை தீமை அனைத்தும் அல்லாவுடைய நாட்டப்படி கதிர்படி நடக்கிறது என்று நம்ப வேண்டும். எல்லாம் நம்ப வேண்டும் தான். இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா கை கால் எல்லாம் சரியாயிரும், நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் தென்படும். இதுதான் ஈமானுடைய அம்சம். ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எதுகுலுல் ஜன்னத்து அக்வாமுன், சில கூட்டங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அஃஈதத்துஹும் மிஸ்லு அஃஈதத்தி தயிர், அவர்களுடைய உள்ளங்கள் பறவையின் உள்ளத்தை போன்று இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா, பறவையுடைய உள்ளத்தை போல அவருடைய உள்ளங்கள் இருக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பறவையுடைய உள்ளம்னா என்ன? பறவையுடைய உள்ளம் சின்னதா இருக்கு, அந்த மாதிரி கல்பு இருக்குமா அவங்களுக்கு? அந்த மாதிரியா இருக்கும்? அது அல்ல. பறவையை பாருங்க, அதிகமா பயப்படும், அதிகமா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் அஞ்சக்கூடிய உயிரினமாக பறவைகள் இருக்கும். அது எவ்வளவு தொலைவுல இருக்கும், நம்ம இந்த பக்கம் போனோம்னீங்களே, அது பயந்து கொண்டு பறந்து சென்று விடும். கீழே நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுப்பதற்காக குனிகிறீர்கள், நம்மை தாக்குவதற்காகத்தான் இவர் கல்லை எடுக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அது பதறி அடித்துக் கொண்டு பறக்கும். அப்ப அல்லாவுக்கு அந்த மாதிரி அல்லாவுடைய விஷயங்கள்ல, இந்த மார்க்க விஷயங்கள்ல பதற்றமும் பயமும் அச்சமும் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் அப்படிதான் பறவையுடைய உள்ளம் மாதிரி பதறுவாங்க, பயம், அல்லாவுடைய அச்சம், ஏன்னா உள்ளத்துல ஈமான் பதிந்து விட்டது. அந்த மாதிரியான பதற்றத்தை, ஒரு நடுக்கத்தை, ஒரு திடுக்கத்தை, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முன்னால் அடிபணிவதை, அதற்கு அவ்வளவு பயப்படுவதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம். ஒரு சம்பவம் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு எப்பொழுதும் வளமையாக வந்து செல்லக்கூடியவர். திடீரென்று அந்த சஹாபியை காணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன அடிக்கடி வரக்கூடிய ஒரு சாபித் பின் கைஸ், அவர் ஆளை காணாம கொஞ்சம் முன்னாடி நல்லா தள்ளிவாங்க, நிறைய இடம் இருக்குல்ல, முன்னாடி தள்ளிவாங்க. இதா கைல லக்கும் இஃசஹு, உங்களுக்கு இடமளியுங்கள் என்று சொல்லப்பட்டால் இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் இடமளிப்பான். இது திருமறை குர்ஆனுடைய வசனம். வாங்க முன்னாடி தள்ளிவாங்க. அப்ப சாபித் பின் கைஸ் அவரை காணவில்லை. நபி அவர்கள் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சாத் இப்னு முஆத் அவர்களை சந்தித்து, என்ன சாபித் பின் கைஸ் எப்பயும் வருவாரு, இவர் எங்க ஆளை காணா கேட்கிறாங்க. உடம்பு எதுவும் முடியலையா? உடல் முடியாட்டினா முதல் எனக்கு தான் செய்தி வரும், அது பிரச்சனையாக தெரியவில்லை, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று நான் போய் பார்க்கறேன்னு போய் பார்க்கறாங்க. பார்த்தா இந்த சஹாபி, சஹி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சம்பவம், இந்த சஹாபி வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கண்ணீர், கவலை, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கவலை இருந்திருக்கிறது. கேட்டாங்க, என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறீங்க, என்ன விஷயம்? லகத அலிம்தும் அன்னி மின் அர்ஃபாயிக்கும் சௌத்த நலா ரசூலில்லா, உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்கள் அதிகம் சத்தம் போட்டு பேசக்கூடிய மனிதர் நான் தான் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இவர் சத்தம் போட்டு பேசுவார், ஏன்னா அது அவருடைய இயல்பு. சில பேர் பேசும்போதே ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, சில பேர் அவங்க பேசும்போதே பார்த்தா 10-20 பேருக்கு விளங்குற மாதிரி, ஒரு கூட்டத்துக்கே பயான் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய குரல், கர்ஜனை குரலாக இருக்கும். இவருடைய இயல்பு அதிக சத்தம் போட்டு பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசியிருக்கிறார், அவர் விளங்கி கொண்டார், நான் தான் சத்தம் போட்டு பேசுற ஆளு. இப்ப குரான் வசனம் இறங்கி இருக்கிறது. என்ன வசனம்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலாக உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். நபிக்கு முன்னால் பணிவாக இருங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனத்துக்கு தான் அவர் அவ்வளவு பயந்திருக்கிறார், கண்ணீர் வடித்திருக்கிறார், கவலைப்பட்டிருக்கிறார். அப்ப என்னத்தான் அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான்? அல்லாஹ் கண்டிச்ச காரியத்தை நான் செய்திருக்கேன், என் விஷயத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டானே, நான் செஞ்ச தவறை சுட்டி காட்டி ஒரு வசனம் என் விஷயத்தில் இறங்கிவிட்டதே, பணம் இன் அகலின்னார், நான் நரகவாசி அல்லவா? இதுதான் அவருடைய பயம். சாதரலியில் உங்க பார்த்தாங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் சாபித் பின் கைஸ் நம்முடைய சபைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம், தன்னை நரகவாசி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் நரகவாசி அல்ல, பல் ஹுவ மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபிக்கு சொர்க்கவாசி என்ற பட்டம் தரப்பட்டது. ஏன் சகோதரர்களே, அவருக்கு அவர் என்ன அமல் செஞ்சாரு? ஒரு சும்மா இருந்தவருக்கு ஒரு சொர்க்கவாசின்னு ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவில் இருந்து வருகிறது என்றால் ஏன்? பயம், கவலை. எதுக்கு கவலை? ஒரு குர்ஆன் வசனத்தை மீறிட்டோமே, இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் சகோதரர்களே. இத்தனைக்கு அந்த வசனம் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல வரல. அந்த வசனம் இறங்கியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு சஹாபாக்கும் நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்துல சர்ச்சையில் ஈடுபடுகிறார்கள். நபி அவருடைய சத்தத்தை விட இந்த ரெண்டு பேருடைய சத்தம் கூடுது. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நபி அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கு இறங்கின வசனம். சரி, வசனம் இறங்கினதுக்கு முன்னாடி மீறினாரா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எத்தனையோ பேர் வட்டி வாங்கக்கூடாதுன்னு குரான்ல இருக்கத்தான் செய்யுது, மீறி கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது, மீறி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விஷயங்கள், அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடக்கூடாதுன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. காபாவுடைய புனிதத்தின் அளவுக்கு அடுத்தவருடைய மானத்தை, முஸ்லீமுடைய கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்குவல் படுத்தி சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி கொண்டுதான் இருக்கிறார்கள். கொஞ்சம் பயம், ஒரு அச்சம். இந்த சஹாபி அந்த மாதிரி செஞ்சாங்களா? எப்படி நபி அவர்கள்ட்ட பேசணுங்கிற ஒழுங்குமுறை அவங்களுக்கு தெரியல, தெரியாம இருக்கும் போது நடந்திருக்கிறாங்க. பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி நபி அவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் பேசணுங்கிற ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறான். இதற்கு எவ்வளவு பயம், எவ்வளவு கவலை, எவ்வளவு கண்ணீர், தன்னை நரகவாசியாகவே நினைத்து கொண்டு அழுது கொண்டு வேதனை. இந்த வேதனை தான், இந்த கவலை தான், இந்த கண்ணீர் தான் அந்த சஹாபியை சொர்க்கவாசியாக ஆக்கியது. பல் ஹுவ மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் நபிகளார் இந்த ஈமான் மூலம் சஹாபாக்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம். இந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம், எவ்வளவு அந்தஸ்துகளை தர்றோம், ஒரு வசனத்தை நினைச்சு நம்ம அழுதுருக்கிறோமா, நம்முடைய கண்கள் கலங்கி இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த ஈமான் வந்தால் எவ்வளவு பக்குவம் வருங்கிறதுக்கு பாருங்க ஒரு சில சம்பவங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னாங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் சில சஹாபாக்கள்கிட்ட நபி அவர்கள் கருத்து கணிப்பு கேட்டார்கள். ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதுல ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனபு பின்து ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி, அவங்கள்ட்டே வந்து கருத்து கேட்டாங்க. ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? யார் இந்த ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மட்டும் போட்டி கடுமையா இருக்கும், மத்தவங்க எல்லாம் போட்டி கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தான் போட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அந்த அளவுக்கு போட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை, பொறாமை இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஆளை பத்தி ஒரு விஷயம் பரவுது, நம்மகிட்ட வந்து என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, உங்க கருத்து என்ன? நம்ம என்ன, இதுதான் வாய்ப்பு, இதை பயன்படுத்தி நாம என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனால் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டும் சகோதரர்களே. இவ்வளவு போட்டி, எத்தனைக்கும் ஒரு மனைவி ஒரு கணவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள தொடர்பு, நம்ம தமிழ் மொழியில சக்கலாத்திம்பாங்க, அரபு மொழியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லர்ரத்தும்பாங்க. ஒரு மனைவி கணவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மனைவியாக இருந்தா அது ஒருவர் இன்னொருவருக்கு என்ன, லர்ரத்தும்பாங்க. லர்ரனா என்ன? லர்ர லிரார், தீங்கு. இயல்பாகவே பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா லர்ரத்துங்கிற பேர் தான் அரபு மொழியில வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இருக்கும் போட்டி பொறாமை யாரா இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அவங்க ஆயிஷா உள்ளவங்களை பத்தி பலவாறு சொன்னா போதும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜைனபர் உள்ளவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அஹமி சமை வபசரி, என்னுடைய கண்ணையும் என்னுடைய காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அவங்க சொன்ன பதில், என்னுடைய கண்ணையும் என்னுடைய காதையும் பாதுகாத்துக் கொள்கிறேன், மா அலிம் தலைஹா இல்லா ஹைரா, ஆயிஷா விஷயத்தில் நல்லதை தவிர நான் வேற எதையும் அறியவில்லை. இதுதான் சகோதரர்களை ஈமான். ஏன் அந்த சூழல் அவங்க பயன்படுத்தினாங்களா? அல்லா ரசூலுக்கு நம்ம பதில் சொல்லணும். மறுமையில போய் அல்லாட்ட போய் நிக்கணும், அடுத்தவங்களுடைய மானத்தோட விளையாடினா. அதையும் கண்ணையும் காதையும் சொன்னாங்க, இந்த ரெண்டும் சரியா இருந்தா இது கரெக்டா இருக்கும் இல்லையா? கண்ணு கண்டதையும் பாக்குறதுனால தான் வாய் கண்டதையும் பேசுகிறது, காது கண்டதையும் கேட்கறதுனால தான் வாய் கண்டதையும் பேசுகிறது, என் கண்ணையும் என்னுடைய காதையும் பாதுகாத்துக் கொண்டேன். இந்த விஷயம் வரும்போது என் காதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இதுக்கு இடம் கொடுக்கல, அப்ப என்னுடைய வாயிலிருந்து நல்லதுதான் வரும், அவர் விஷயத்துல நல்லதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா. அதை பிற்காலத்தில் ஆயிஷா உள்ளவங்க ரொம்ப புகழ்ந்து சொல்வாங்க, ஜெயினபு தான் எனக்கு போட்டியாக இருந்தார், ஆனால் அல்லாஹ் அவருடைய பேணுதலின் மூலம் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டான் அப்படின்னு ஆயிஷா உள்ளவங்க புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பக்குவங்கள் ஒரு மாற்றங்கள் நம்ம இடத்துல வருகிறதா? எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், துணிஞ்சு இறங்குறோம், அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு அச்சம் இல்லாத ஒரு நிலைகள்லாம் ஏற்படுகிறது. அதெல்லாம் நம்ம திருத்திக்கிறோம், அதெல்லாம் நம்ம மனுஷருங்க தான் இம்மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலை விரும்பக்கூடியவர்கள் இது போன்ற பேணுதல்கள் அவர்களிடத்திலே வர வேண்டும். அதுபோல அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கத்துக்கு முன்னால் தன்னுடைய உணர்வுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி முடக்கி விடுவார்கள். அது மாதிரிதான் சஹாபாக்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா உள்ளவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் யார் ஆட்சி தலைவர் என்பது தெரியாம சும்மா மக்கள் பொதுவாக பேசிக்கிறாங்க, யார் அடுத்த ஆட்சி தலைவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் உமர் அலியல் அவர்கள் ஹப்சார் அலியல் அவங்ககிட்ட போறாங்க. அப்துல்லா பின் உமர் யாரு? உமர் அலியல் அவங்களுடைய மகன், ஹலீஃபா உமர் அலியல் அவங்களுடைய மகன். ஹப்சார் அலியல் அனுகாட்ட போறாங்க. ஹப்சார் அலியல் அனுகா சொன்னாங்க, மக்கள் ஒரு தலைமை இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அது நல்லது கிடையாது, நீங்க சீக்கிரமா போய் மக்களை போய் பாருங்க, என்ன ஒரு தலைமை வந்து முடிவு செய்யப்பட வேண்டும் என்று ஹப்சார் அலியல் அனுகா அப்துல்லா பின் உமர் அலியல் அவங்களை அனுப்பி விடுறாங்க. அப்துல்லா உமர் அலியலும் மக்கள்கிட்ட வர்றாங்க, முஆவியார் அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாம தான் ஆட்சிக்கு தகுதியானவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதோடு இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளையும் அவர்கள் தவறுதலாக சொல்லிவிடுகிறார்கள். என்ன வார்த்தை? மக்கள் அவ்வளவு சகாபாக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள், நம்மை விட இந்த ஆட்சிக்கு தகுதியானவர் யார், யாராவது இருந்தா முன்னாடி வந்து பாருங்க, முகத்தை காட்டுங்க பார்ப்போம், அப்படி யாராவது வருவீங்கன்னா அவரை விடவும் அவருடைய வாப்பாவை விட நம்ம தான் தகுதியானவரா இருப்போம் இப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். இது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை தான், தவறுதலான வார்த்தை. அப்ப அப்துல்லா பின் உமர் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன்னா இந்த வார்த்தை என்ன, அப்துல்லா அலி அல்லாஹ் அவர்களும் தகுதி இல்லைங்கிறது மட்டும் சொல்லல, அவருடைய வாப்பா யாரு, உமர் அலி அல்லவங்க, அவருக்கும் தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தவுடன் பக்கத்துல இருந்த ஹபீபின் மஸ்லமா அலி அல்லாஹ் அவருக்கு பதில் கொடுங்க, எந்திரிச்சு பதில் கொடுங்க, மக்கள்லாம் குழும்பி இருக்கிறாங்க, மாவியார் அல்லவங்க பேசுறாங்க, எந்திரிச்சு பதில் கொடுங்க பதில் கொடுங்கன்னு பக்கத்துல உள்ள ஆள் கிளப்பி விடுறாரு. அப்ப இவர் நினைச்சார் பதில் கொடுக்க, அப்படி எந்திரிச்சார், உட்கார்ந்துட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஹசீது அன் அகுல கலிமத்தன் துஃபர்ரிகு பைனல் ஜமாஈ, எந்திரிச்சு நான் பதில் கொடுக்கலாம் தான் நினைச்சேன். என்ன பதில் தெரியுமா? அஹக்கு மின்க பிஹாதல் அம்ரி மன் காத்தலக வபாக அலல் இஸ்லாம், இந்த அதிகாரத்துக்கு உங்களை விட தகுதியானவர் யார் இருக்காங்க தெரியுமா? உன்னையும் உன்னுடைய வாப்பாவையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யாரு சண்டை போட்டாங்களோ அவங்களே இருக்க இருக்கிறோம். மாவியார் அல்லவங்க ஒரு காலத்துல சிற்குல தானே இருந்தாங்க, அவங்களுடைய வாப்பா சுஃபியான் அபு சுஃபியான் அவங்களும் சிற்குல தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததற்காக போர் செஞ்ச அத்தை சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த பதில சொன்னா இது உண்மையிலே சரியான பதில் தான் இல்லையா? உன்னையும் உன்னுடைய தந்தையையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்காக போரிட்ட மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள் என்பது சரியான பதில் தான், இதை சொல்ல போறாங்க. ஆனா அப்துல்லா பின் உமர் அவங்க நினைக்கிறாங்க, இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தா அன்னைக்கு இருந்த அந்த கூட்டமைப்பு அப்படி உடஞ்சு போயிருக்கும், அந்த கூட்டம் இஸ்லாமிய கூட்டமைப்பு உடஞ்சிருக்கும், அந்த வார்த்தை ரத்தங்களை ஓட்ட ஆரம்பித்திருக்கும், சண்டை தானே வரும், ஆளுக்காள் கத்திக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும், இது அல்லாத விஷயங்கள் எல்லாம் என்னை பற்றி பலவாறாக பேசப்படும், இதை மட்டும் பேச மாட்டாங்க, அப்துல்லா பின் இப்படி வந்தார் அப்படி பேசினார் இப்படி பேசினார் என்னென்னமோ பேசுவாங்க, ஃபதகர்து மா அத்தல்லாஹு ஃபில் ஜினான். அந்த நேரத்திலே என்னுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு சொர்க்கத்திலே என்னுடைய ரப்பு எனக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான், அந்த சொர்க்கத்து இன்பங்களை நான் நினைத்து பார்த்தேன், நான் பொறுமையாக இருந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் புகாரி சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம். இதுதான் சகோதரர்களை மாற்றம். இந்த நேரத்தில் யாருக்கும் பொறுமையே வராது. என்ன வார்த்தை அப்படி பேசினா, நம்மளையெல்லாம் மட்டம் தடுத்துற மாதிரி இப்படி பேசுறார், அப்படி ஒரு கோபம் அதைத்தான் வரும். அது அவங்களுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைச்சாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்களை நினைத்து பார்த்தேன், பொறுத்தா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், இந்த துன்யா போன போய் தொலையுது, இதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் என்று அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு மனுஷன் வருமா? வரும். யார்கிட்ட வரும்? இந்த சொர்க்க நம்பிக்கை, ஈமானிய நம்பிக்கை, அல்லாஹ் மீது விசுவாசம், இதெல்லாம் நம்மிடத்துல ஆள இருந்தால் இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். எனவே அன்பான சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு அதிகமாக தொடர்பில் இருங்கள். அல்லாஹ்வை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள். மறுமை நம்பிக்கை, இதையெல்லாம் உண்மையாக விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனை நம்முடைய செயல்கள் மூலம் நாம் காட்டி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட சிறந்த மாற்றங்களுக்குரிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியான ஈமான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய தோழர்கள் அருமை சஹாபாக்கள், அவர்களும் மனிதர்கள் தான். சில நேரங்களில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில குற்றங்களை தவறுகளை செய்தார்கள். ஆனால் அதை செய்துவிட்டு அவர்கள் அதற்கு தெரிவித்த வருத்தம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் பணிந்த பணிவு, அவர்கள் வடித்த கண்ணீர், அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என தப்பே செய்யக்கூடாது. மனிதர்கள் என்றால் தப்பை செய்ய மாட்டாங்கிறது கிடையாது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ் நல்லடியார்களுடைய சிறந்த பண்பாக சொல்வதை எதை என்று பாருங்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் தலமு அன்ஃபுஸஹும். ஒரு மானக்கேடான காரியத்தை நல்லடியார்கள் செய்துவிட்டார். நல்லடியார்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால், செய்யக்கூடாது. ஆனால் நல்லடியார்களாக இருக்கிறவங்க ஒரு சில நேரங்களில் தவறிவிட வாய்ப்பு இருக்குங்கிறனால தான் அல்லாஹ் சொல்கிறான். இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடை அவர்கள் செய்து விட்டால், அவு தலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு அவர்கள் அநீதம் இழைத்து விட்டால், ஜக்கருல்லா, அல்லாவை நினைத்து விடுவார்கள். உடனே அல்லாவுடைய ஞாபகம் வந்துடும். தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டோமே, இனிமே இந்த தப்பை எப்படி நம்ம கரைக்கிறது, அதை எப்படி நம்ம நீக்கிறது என்று அந்த தவறுக்கு பிறகு அவர்கள் ஜக்கருல்லா, அல்லாவை நினைப்பார்கள். தங்களுடைய தவறுக்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும்? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அந்த தவறை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் நல்லடியாருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப தவறு செய்து விட்டோமா, அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், மறுபடியும் அந்த தவறை தொடர்ந்து செய்யக்கூடாது. இது நல்லடியார்களுடைய பண்பு. சஹாபாக்குடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள். செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். தண்டனை என்ன? 100 ரியாலா? 2 அடி கம்பால் அடி? அதா மரண தண்டனை? திருமணமானவர் உபச்சாரம் செய்தால் மரண தண்டனை. தானாக முன் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போலீஸ் துறையும் ஏற்படுத்தல குற்றவாளியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு. தானாக வந்தார். அல்லாஹ்வின் தூதர், நான் தப்பு செஞ்சுட்டு, எனக்கு தண்டனையை கொடுங்க, மரண தண்டனையை கொடுங்க. நபி அவர்கள் போயிட்டு வான் திருப்பி அனுப்பிட்டாங்க. அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடிக்கோ, போயிட்டு வான் திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய கூட்டத்தார்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் புத்தி சுவாதீன உள்ளவர் தானா, நிதானமா தான் இவர் பேசுறாரா, ஆள் எப்படின்னு கேட்டாங்க. இவர் எங்கள பெரிய அறிவாளி, மாயிஸ் பின் மாலிக் எங்கள ரொம்ப அறிவாளி, நல்ல மனிதரும் கூட. ஏதோ அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவர் வந்து அல்லாஹ்வின் தூதர், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்பயும் சொன்னாங்க, நீ திரும்பி போ, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடு. மறுபடி 3வது முறை வந்தாங்க. அப்போதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. சாரா எதுவும் குடிச்சிருக்கா, அதையும் செக் பண்ணாங்க. போதையில உளர்றாரா, அதெல்லாம் நபி அவர்கள் பார்த்தாங்க. ஏன் சகோதரர்களே, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடிக்கோ என்று சொன்ன பிறகு ஏன் வந்தாங்க? பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் தண்டிக்கலாம். ஆனால் விபச்சாரத்துக்குரிய தண்டனை இந்த உலகத்திலே பெற்றுவிட்டால் சுத்தமாகி விடுவோம். இந்த துனியா விட்டு அல்லாஹ்ட போகும் போதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கன்ஃபார்மாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் போகும்போது சுத்தமானவர்களாக போய் நிற்போம். அதை தான் அவங்க விரும்பினாங்க. இந்த உலகத்தை விட்டு போனால் கூட பரவாயில்ல, செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிச்சிருவோம், போ என்று அனுப்பி விட்டு மறுபடி வந்தாங்க. நபி அவர்கள் மரண தண்டனை நிறைவேற்றினாங்க. இந்த காட்சியை பார்த்தாங்க. ஹாமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே நானும் உபச்சாரம் செய்து விட்டேன், வயிற்றிலே கரு இருக்கிறது, எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள், வயிற்றுல குழந்தையோடு வந்து நின்று எனக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கொடுக்க முடியாது, வயிற்றுல குழந்தை இருக்குது, திருப்பி அனுப்பி விட்டாங்க. அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு வருஷ காலம் ஆகிறது. மறந்தாங்களா? சில நேரம் நம்ம தப்பு செய்வோம், அது எப்பயோ செஞ்சது, மறுபடியும் குழந்தை பெத்து எடுத்துட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க அந்த தப்பையே நினைத்து கொண்டு அதுக்காக வருந்தி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை காலங்கள் கடந்திருக்கிறது, எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள். நபியர்கிட்ட வந்து குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு மரண தண்டனை கொடுங்க. அந்த பெண்மணி மறுபடியும், நபி அவர்கள் அப்பொழுதும் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பாங்க, பாலை கொடுங்க, பால் குடி பருவம் முடியட்டும், அப்புறம் வாங்கன்னு நபி அவர்கள். இப்படி வந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருப்பி தான் அனுப்பி விட்டாங்க. அவங்க போனாங்க. ரெண்டு வருஷம் கழிகிறது. குழந்தை கையில ஒரு சின்ன ரொட்டி துண்டை கொடுத்து, குழந்தை தானா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்கிறது ஆதாரம், ரொட்டி துண்டை கொடுத்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து நபி அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குழந்தைக்கு பால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, இப்போது அவர் தானாக சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறார், எனக்கு மரண தண்டனை கொடுங்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய ஒரு பயம். எத்தனை வருஷம், 3 வருஷம் ஆச்சு, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினார்கள். ஹாலித் இப்னு வலீத் அந்த பெண்ணை நோக்கி கல்லை எறியும் போது அந்த பெண்ணுடைய உடம்பில் இருந்து ரத்தம் தெரித்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மேனியில் படுகிறது. அவர்கள் விபச்சாரியுடைய ரத்தம் என்று சொல்லும் போது நபி அவர்கள் ஹாலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்கள், ஹாலிதை யாரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இந்த பெண் யார் தெரியுமா, யார் இந்த பெண், லக்கத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகள்ல 70 பேருக்கு மத்தியில் இந்த பெண்ணுடைய ஒரு தௌபாவை பங்கு வச்சு கொடுத்தா, ஒரு பெண்ணுடைய தௌபாவை மதீனாவாசிகள்ல 70 நபர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தால் 70 பேரும் சொர்க்கம் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறாள் என்று ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பத்தி சிறப்பித்து சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு கவலை நமக்கு வரணும், ஒரு தப்பு செஞ்சுட்டு இதுக்கு என்ன பரிகாரம், அல்லாட்ட நெருங்கிறது என்ன, சொர்க்கத்துக்கு போறது எப்படி, நரகத்திலிருந்து தப்பிக்கிறது எப்படி என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் இந்த உணர்வு உள்ளவர்களாக, பறவையின் உள்ளத்தை போல அல்லாஹ்வுடைய விஷயத்தை அதிகம் நடுங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.